அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பிரேசில் ரியோ நகரில் தொடங்கிவிட்ட ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் குறித்த சமீபத்திய தகவல்கள் அடங்கிய தொகுப்பு. இலங்கையில் சட்டவிரோத மீன்பிடித்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 33 உள்ளூர் மீனவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி.
திருகோணமலை மீதவான் முன்னர் ஆஜர்படுத்திய போது தலா 1,00,000 ரூபாய் சரீர பிணையில் தெரிவித்ததோடு
நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
தென்னாப்பிரிக்காவின் உள்ளூர் தேர்தல்களில் தலைநகரான பிரிட்டோரியா உள்ளிட்ட நகராட்சியில் ஜனநாயக கூட்டணியானது ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்துள்ளது. சுவானோ நகராட்சியில் நடந்த தேர்தலின் இறுதி முடிவுகள் 41% பெற்றிருக்கும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸோடு ஒப்பிடுகையில் ஜனநாயக கூட்டணி 43% பெற்றிருப்பதை காட்டுகின்றன. இந்த இடத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டை பாதுகாத்துக் கொள்ள ஜனநாயக கூட்டணி பிற கட்சியோடு கூட்டணி அமைப்பது அவசியமாகும். இறுதி முடிவுகள் GMT நேரப்படி பிற்பகல் 4 மணிக்கு வெளியாக உள்ளன.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் பிடியிலிருந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வடக்கு நகரத்தை அமெரிக்க ஆதரவு பெற்ற போராளிகள் கைப்பற்றும் நிலையில் நெருங்கிவிட்டதாக சிரியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பல வாரங்களாக மான்பீச் தெருக்களில் குர்து மற்றும் அரபு ஆயுத குழுக்களை கொண்ட ஒரு கூட்டுப்படை சண்டையிட்டுக் கொண்டிருந்தது. தற்போது அது நகரத்தின் 90% பகுதியை கைப்பற்றியுள்ளது என கூறியுள்ளது.
அரசின் தலையீடு காரணமாக பனாமாவின் நிதி அமைப்பை புலனாய்வு செய்யும் ஆணையத்திலிருந்து தான் விலகியுள்ளதாக சுவிஸ் ஊழல் எதிர்ப்பு நிபுணர் மார்க் பெய்த் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளை வெளியிட வேண்டுமா என்பதில் பனாமா நாட்டு ஆட்சியாளர்கள்தான் இறுதி முடிவு எடுப்பதாக தெரிவிக்கின்ற கடிதத்தை பனாமா அரசிடமிருந்து தான் பெற்றிருப்பதாக அவர் BBCயிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த குழு அறிக்கையின் வரைவு ஒன்றை அது சரியாக எழுதப்படுவதற்கு முன்னரே இந்த ஆணையத்தில் இருக்கின்ற பனாமா நாட்டு உறுப்பினர்கள் அதிபருக்கு ஏற்கனவே வழங்கிவிட்டதாக அவர் கூறியிருக்கிறார். பனாமா ஆவணங்கள் என்று அறியப்படும் மில்லியன் கணக்கான சட்ட நிறுவனங்களின் ஆவணங்கள் கசியத் தொடங்கி உலகில் உள்ள பணக்காரர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்போர் செய்த வரி ஏய்ப்பு மற்றும் பண மோசடிகள் பற்றிய பெரிய வலையமைப்பு தெரிய வந்ததை அடுத்து இந்த புலனாய்வு தொடங்கியது.
2010 முதல் கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்த ஈரான் அணு விஞ்ஞானிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக BBC அறிய வந்துள்ளது. ஈரானின் அணு திட்டங்கள் பற்றி ஆழமாக அறிந்திருந்ததாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்ற ஷாக்ராம் அமீரி என்பவர் 2010 அமெரிக்காவிலிருந்து ஈரான் திரும்பிய போது நாயகனை போன்று வரவரப்பை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு நீண்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்கா மற்றும் சவுதி முகவர்களால் கடத்தப்பட்டதாக தெரிவித்த அமீரி தஞ்ச கோரிக்கை பெறுவதற்காக முக்கிய ரகசிய தகவல்களை வெளிப்படுத்துவதற்காக தீவிர உளவியல் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறினார்.
IS கட்டுப்பாட்டு பகுதிகளிலிருந்து பொதுமக்களை கடத்தி சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 வாடகைக்கார் ஓட்டுநர்களை IS தீவிரவாதிகள் கொன்றுவிட்டதாக ஈராக்கில் உள்ள பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர். மேற்கு பகுதி கேம் நகரில் உள்ளூர் மக்களையும் அந்த ஓட்டுநரின் குடும்பங்களையும் கட்டாயப்படுத்தி இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை தீவிரவாதிகள் பார்க்க வைத்துள்ளனர்.
ரியோ ஒலிம்பிக் போட்டியின் முதல் தங்கப்பதக்கத்தை 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் அமெரிக்காவின் ஜின்னி தராஷர் தட்டிச் சென்றுள்ளார். இரு சீன பெண் துப்பாக்கிச் சுடும் வீராங்கனைகளான டியூ லீ மற்றும் ஈ ஷிலிங் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டு கண்ணோட்டம். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் இன்று கோலாகலமாக தொடங்கிய ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை அமெரிக்க வீராங்கனை த்ரஷர் வென்றுள்ளார். இதுகுறித்து செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நாள் நிகழ்வுகளை தொகுத்து தருகிறார் மரிய மைக்கேல்.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் 31வது நவீனகால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் பிரமிக்கத்தக்க விழாவுடன் தொடங்கியுள்ளன. பிரேசிலின் தடகள வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அரங்கத்திற்குள் நுழைந்ததுமே ஆரவார பேரொலி எழுந்தது. ரியோ ரியோ நகரின் மரக்கானா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்வில் பிரேசிலின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் அதன் பிரசித்தி பெற்ற சுற்றுச்சூழலையும் வெளிக்காட்டும் ஒளி, இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடந்தேறின. சுமார் 200 மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்த 10,000 தடகள வீரர்களும் வீராங்கனைகளும் உற்சாகமாக கூடியிருந்த கூட்டத்தினரின் முன் அணிவகுத்து சென்றார்கள். உலகின் பல பாகங்களில் அகதிகளாய் வாழ நேர்ந்திருப்போரை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிறிய குழு அரங்கத்தில் நுழைந்ததும் பெரும் ஆரவார வரவேற்பை பெற்றது. ஒலிம்பிக் விளையாட்டின் தொடக்க விழா தயாரிப்பு நிர்வாகி மார்க்கோ பெல்லிச் பிபிசியிடம் பேசுகையில், இந்த ஒலிம்பிக் விளையாட்டு கொண்டாட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கிறது என்றார். இந்த விழாவின் கொண்டாட்டம் முழுவதும் சுற்றுச்சூழலின் நீடித்து நிலைத்த தன்மையை குறிப்பிடுகின்ற ஒரு ஆழமான கருத்தை கொண்டிருக்கிறது. எங்களது விழா பெய்ஜிங் அல்லது ஏதென்ஸில் நடந்த அளவில் பிரம்மாண்டமாக இல்லாமல் இருக்கலாம், லண்டனில் நடந்தது போல தொழில்நுட்ப ரீதியில் உயர்ந்த விதமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களது விழா ஏற்பாடு முழுக்க முழுக்க மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட விழாவாக இருக்கும். பிரேசில் தான் இந்த உலகின் மாபெரும் இயற்கை தோட்டமான அமேசானை கொண்டுள்ளது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்று இரவு ஒவ்வொரு தடகள வீரரும் வீராங்கனையும் ஒரு மரத்தின் விதையுடன் இங்கு நுழைந்துள்ளனர். ரியோ டி ஜெனிரோவுக்கு அருகில் உள்ள டியோடோரா என்ற இடத்தில் உள்ள காட்டில் இந்த 12,000 விதைகளையும் விதைக்கப் போகின்றோம். அது ஒலிம்பிக் காடு என அழைக்கப்பட இருக்கிறது என்றார். இந்த விளையாட்டை நடத்த ஆகியுள்ள செலவு குறித்து போராட்டம் நடத்துவோரால் ஏற்படும் இடையூறுகளை தடுக்க ரியோ டி ஜெனிரோவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரேசிலின் பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றார் எட்வர்டோ டோஸ் சாண்டோஸ். ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பு ஒலிம்பிக் சுடர் பிரேசிலில் உள்ள முக்கியமான இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. லண்டனுக்கான பிரேசிலின் தூதர் எட்வர்டோ டோஸ் சாண்டோஸ் பிபிசியிடம் விழா ஏற்பாடுகள் செய்ய பிரேசில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பேசினார். இன்று ஒரு பெரிய நாள், ஒலிம்பிக் விளையாட்டின் தொடக்க தினம். நாங்கள் சில சிரமங்களை சந்தித்தோம், ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்துள்ளோம். நாங்கள் முதல் முறையாக தென் அமெரிக்காவில் ஒலிம்பிக் விளையாட்டை நடத்துவதற்கு தயார் செய்ய முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம். இந்த நிகழ்வால் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். ஒரு பெரிய சவாலாக இருந்தது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் இதை நாங்கள் செய்துவிட்டோம். இந்த விளையாட்டு பெரிய வெற்றியை அடையும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றார். ஒலிம்பிக் விளையாட்டின் முதல் நாள் போட்டிகளில் 20 விதமான விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. அதில் கூடைப்பந்து, மேஜைப்பந்து, படகு போட்டி ஆகியவை அடங்குகின்றன. ரியோ ஒலிம்பிக் போட்டியின் முதல் தங்கப்பதக்கத்தை 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் போட்டியில் அமெரிக்காவின் ஜின்னி தராஷர் தட்டிச் சென்றுள்ளார். முதல் நாளில் நடைபெறுகின்ற 20 போட்டிகளில் 12 தங்கப்பதக்கங்கள் வெல்லப்பட உள்ளன.
மரியம் மைக்கேல், செய்தியரங்கம் தொடரும்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கிழக்கு கடலில் சட்டவிரோத மீன்பிடித்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 33 உள்ளூர் மீனவர்கள் 24 மணி நேரத்துக்குள் கைதாகி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
திருகோணமலை கடற்பிராந்தியத்தில் சட்டவிரோத மீன்பிடித்தலில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 33 உள்ளூர் மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் இரு சந்தர்ப்பங்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறுகின்றது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜே எம் லாகீர்.
மீனவர்கள் திருக்குவலையினை பாவித்து மீன்பிடித்ததாக கூறி 2 வெவ்வேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டனர். மீனவர்கள் திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைத்தனர். துறைமுக போலீசார் குறித்த கடத்தொழிலாளிகளுக்கு எதிராக சுருக்குவலையை பாவிப்பதானது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனுமதி பத்திரம் வழங்கியிருக்கின்றபடியால் அனுமதி பத்திரத்தில் உள்ள நிபந்தனைகளை மீறியிருக்கின்ற காரணத்தினால் சட்டவிரோதமான மீன்பிடி முறையை பாதித்தார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர். போலீசார் சந்தேக நபர்களை திருகோணமலை மீதவான் முன்னர் ஆஜர்படுத்திய போது தலா 1,00,000 ரூபாய் சரீரப்பிணையில் விடுவித்ததோடு எதிர்வரும் 29 மண்டில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். மீன்பிடி உபகரணங்கள் தற்போது நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் உள்ளது
என்றார் சட்டத்தரணி ஜே எம் லாகீர்.
ஆர். உதயகுமார். அடுத்ததாக, நேயர் நேரம் தொகுத்து வழங்குபோர் மரியம் மைக்கேல் மற்றும் மணிவண்ணன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். முதலில் கடிதங்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
முதலில் நேயர் வேலூர் ஜேடி மூர்த்தி எழுதும் கடிதத்தில், நான் அஞ்சல் அட்டைகளில் எழுதுபவன். அஞ்சல் அட்டை விமர்சனங்களின் வேகம் தகவல் துறையின் வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. அஞ்சல் அட்டை போக போக காணாமல் போய்விடும் போல் இருக்கிறது. எனவே எனது அஞ்சல் அட்டை விமர்சனத்திற்கும் டாடா காட்டிவிடலாம் என்ற சிந்தனையில் உள்ளேன். ஆனாலும் நான் ஒரு தமிழோசை ஆர்வலன் என்பதை தெரியப்படுத்த ஏதோ ஒரு முறை எழுதுகிறேன் என்கிற
நேயர் மூர்த்தி அவர்களின் கருத்துக்கு நன்றி. உங்களை போன்ற நீண்ட நாள் நேயர்களின் கருத்துக்கள் எமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்னும் இந்தியாவிலும் இலங்கையிலும் எங்களது தபால் பெட்டி சேவையை மூடாமல் வைத்திருக்கிறோம். தமிழோசை டெல்லியில் இயங்க தொடங்கிய பிறகு உள்நாட்டு கடிதங்கள் விரைவாக வர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே மின்னஞ்சல் வேகத்தோடு போட்டியிட முடியாவிட்டாலும் முன்பை விட உங்கள் கடிதங்கள் விரைவாக எமக்கு வந்து சேருகின்றன என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து எழுதுங்கள். முடிந்தால் மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற நவீன தகவல் தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்துங்கள். நன்றி. சரி, இனி பிற நேயர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
முதலில் நமது பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்ணை அடிக்கடி ஒலிபரப்பில் தருமாறு கோருகிறார் கடலூர் நேயர் வி எஸ் குமரன்.
இந்த எண்ணை முடிந்தவரை அடிக்கடி ஒலிபரப்பில் தந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதோ இன்னொரு முறை நமது நேயருக்காக நம்முடைய வாட்ஸ்அப் எண் 0858885692. மீண்டும் ஒருமுறை தருகிறேன், 0858885692.
இலங்கை அரசுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நடத்திய பாத யாத்திரை குறித்த செய்தி பற்றி எழுதும் கலிபோர்னிய நேயர் வி டி ரவிச்சந்திரன், மஹிந்த ராஜபக்ஷ நல்லாட்சி அரசு என்று அவரது திருவாயாலேயே சொல்கிறார். பிறகு ஏன் அதனை தோற்கடிக்க வேண்டும் என பாத யாத்திரை? தனக்குத்தானே சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டு இன்று நல்லாட்சி அரசில் வடக்கே மூலம் தெற்கே சூலம் என பாத யாத்திரை புறப்பட்டு விட்டார் என்கிறார்.
பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய ஒருவர் தற்கொலை செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், தற்கொலை செய்த தமிழக விவசாயியை வேடிக்கை பார்க்க சென்றபொழுது தவறாக விழுந்து மாண்டார் என்று தமிழக அரசு கூறுகிறது. தனக்கு நிகழாதவரை அனைத்தும் வேடிக்கைதான் என்றார் புத்தர் பிரான். அன்னமிடும் அன்னை தெய்வம் என்றால் நெல்லை அறுவடை செய்யும் உழவனும் தெய்வம்தான் என்பதை தமிழக அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிறார்.
தமிழக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் வெளிநடப்பு என்ற செய்தி பற்றி எழுதும் பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன், திரு ஸ்டாலினும் அவரது திமுகவும் சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசாமல் பள்ளி சிறுவர்களைப் போல் அவர்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று கூறி சட்டசபையை புறக்கணிக்கிறார்கள். இவர்கள் செயல்பாட்டில் மாற்றமில்லை என்றால் திரு ஸ்டாலின் அடுத்த முறை எதிர்க்கட்சி தலைவராகும் தகுதியை இழந்து விடுவார் என்கிறார்.
நமது இணையதளத்தில் வெளியான புகைப்பட தொகுப்புகள் பற்றி எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், காசிரங்கா வனவிலங்கு தேசிய பூங்காவில் அஸ்ஸாம் பருவமழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் வனவிலங்குகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள வனவிலங்கு அதிகாரிகளின் 12 புகைப்படங்களும் இணையதளத்தில் கண்டு பரவசம் அடைந்தேன், நன்றி என்கிறார்.
பெருமாள் முருகனின் நாவல் குறித்த பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சணாமூர்த்தி, நீதிபதிகள் தீர்ப்பை நியாயமாக எழுதியிருக்கின்றனர், மாதுருபாகன் நூலில் அவர் கற்பனை செய்து முரட்டுத்தனமாக எழுதவில்லை, வரலாற்றில் அங்கு நடந்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்கிறார்.
சென்னை ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற பெண் படுகொலை செய்யப்பட்டது குறித்த செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் பாலசுப்ரமணியன், பெண்கள் இரவில் அல்ல பகலில் கூட தைரியமாக நடமாட முடியாத நிலை, சமுதாய சீர்கேட்டின் உச்சம், சமூக விரோதிகள் குற்றவாளிகளை பாரபட்சமின்றி கடுமையாக தண்டிக்க வேண்டும், மக்கள் அச்சமின்றி வாழ அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவசியம் என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது மக்கள். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் தொகுத்து வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் மரியமைக்கேல். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தலைப்புச் செய்திகள்.
தென்னாப்பிரிக்காவின் உள்ளூர் தேர்தல்களில் அத்தலைநகரான பிரிட்டோரியா உள்ளிட்ட நகராட்சியில் ஜனநாயக கூட்டணியானது ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்துள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் பிடியிலிருந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வடக்கு நகரத்தை அமெரிக்க ஆதரவு பெற்ற போராளிகள் கைப்பற்றும் நிலையில் நெருங்கிவிட்டதாக சிரியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசின் தலையீடு காரணமாக பனாமாவின் நிதி அமைப்பை புலனாய்வு செய்யும் ஆணையத்திலிருந்து தான் விலகியுள்ளதாக சுவிஸ் ஊழல் எதிர்ப்பு நிபுணர் மார்க் பெய்த் கூறியிருக்கிறார். 2010 முதல் கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்த ஈரான் அணு விஞ்ஞானிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிபிசி அறிய வந்துள்ளது. ஐஎஸ் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்த பொதுமக்களை கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 வாடகை கார் ஓட்டுநர்களை ஐஎஸ் தீவிரவாதிகள் கொன்றுவிட்டதாக ஈராக்கில் உள்ள பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். உங்களது கருத்துக்களை பகிர எங்களது நேயர் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே.